சென்னை வங்கக்கடலில் சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டதால் சென்னை கடற்பரப்பில் கச்சா எண்ணெய் கசிந்துள்ளது. இதன் காரணமாக கடல் மீன்களும் ஆமைகளும் உயிரிழந்து மிதக்க தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக தமிழ்நாட்டிலுள்ள சமூக ஆர்வலர், எழுத்தாளர், அண்மையில் திராவிடர் கழகம் வழங்கும் பெரியார் விருது வாங்கிய முத்துகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம். வணக்கம் முத்துகிருஷ்ணன், முதலில் என்ன நடந்தது என்று கூறுங்களேன்.
சென்னை துறைமுகத்துக்கு அருகில் இரு பெரு சரக்கு கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஒரு 8 நாட்களுக்கு முன்பு ஒரு சிறு விபத்தை போல அந்த விபத்தை பற்றிய செய்திகள் முதலில் பத்திரிகைகளில் வந்தது. அதன் வழியாகத்தான் நமக்கு இந்த விபத்தை பற்றி தெரியும். ஆனால் அதற்கப்புறம் 2-3 நாட்களில் தான் மெல்ல மெல்ல செய்தி வருகிறது, இது அது எண்ணெய் கப்பல்கள் மோதிக்கொண்டது, அதில் இருந்த வந்து டாக்ஸிக் ஆயில், நிறைய நச்சுத்தன்மை கொண்ட எண்ணெய் அதில் இருந்து வெளியேறி இருக்கிறது. அது எவ்வளவு என்பது இதுவரையிலும் பெரும் குழப்பம். 20 டன்னா, 20,000 டன்னா, அந்த கணக்கை அவர்கள் இதுவரை துல்லியமாக சொல்லவில்லை. ஆனால் ஏராளமான எண்ணெய் ஒரு மிகப்பெரிய படலமாக ஒரு நகரம் போல் அந்த எண்ணெய் வந்து வெளியில மிதந்து கொண்டு இருக்கிறது.
இப்ப வாகனங்கள் வீதியில் போகும்போது மோதிக்கொள்வது நடக்கக்கூடிய ஒன்று, ஆனால் 2 கப்பல்கள், அதுவும் பெரிய கப்பல்கள், இப்படி மோதிக்கொள்வது எப்படி சாத்தியமானது?
ஆமா, அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்று, பொதுவாக இது மாதிரியாக நங்கூரமிடப்பட்ட கப்பல்கள், அதாவது துறைமுகத்துக்கு வர வேண்டிய கப்பல்கள் வெளியே நிற்கும் பட்சத்தில் அந்த கப்பல்களுக்கெல்லாம் இயர்மார்க்டு ஸ்பேசஸ் உண்டு. அங்க ஒவ்வொரு பெரிய துறைமுகத்துக்கும் ஒரு மேப் இருக்கு, அந்த மேப் படி தான் அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த கப்பல் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட இடம் ஒன்று இருக்கு, அதாவது அவங்களை பொறுத்தவரை அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேப்ல அவங்க வந்து அதற்கான விசாரணைக்கு உத்தரவிட்டு இருப்பதாக வழக்கம் போல அரசாங்கம் சொல்கிறது. இது ஏறக்குறைய துறைமுகம் என்பது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இது என்ன விபத்து, இது எப்படி இந்த விபத்து நடந்திருக்க கூடும், இந்த கப்பல்களுக்கெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள் வழங்கப்பட்டிருக்கும், அப்படி எப்படி 2 கப்பல்கள் வந்து மோதிக்கொண்டது, இன்னொன்னு இவ்வளவு பெரிய 2 கப்பல்கள் அருகாமையில் வந்தாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக தெரிந்துவிடும், ஏன்னா இது மிகப்பெரிய கப்பல்கள் இது ரெண்டுமே. அப்ப எப்படி இந்த விபத்து எப்படி அனுமதிக்கப்பட்டது, இந்த விபத்தை எப்படி துறைமுக அதிகாரிகளோ அந்த கப்பலின் மாலுமிகளோ தடுக்கவில்லை என்று இது ஒரு பெரிய ஒரு பெரும் குழப்பமான ஒரு விஷயமாகத்தான் இங்கே இருக்கிறது.
அதற்கான பதில் இன்னமும் கிடைக்கவில்லை.
இன்று வரையிலும் இதனை ஒரு தேசிய பேரிடராக அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இது ஒரு தேசிய பேரிடர், இன்னைக்கு இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு தேசிய பேரிடர். ஆனால் அதை தேசிய பேரிடராக இன்று வரையிலும் அரசு அறிவிக்கவில்லை. நம்மிடம் அதற்கான ஒரு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், அதாவது அதை இந்த பேரிடரை மீட்பதற்கான எந்த இந்தியாவிடம் பேரிடர் மீட்பு என்றால் பெயரளவில் கூட எதுவும் இல்லை என்பதை இந்த விபத்து அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறது. தொடர்ந்து அரசாங்கம் மாணவர்களை, பொதுமக்களை இந்த வேலைக்கு அழைக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த கடலில் நின்று வாளியால், சாதாரண பிளாஸ்டிக் வாளி அல்லது இரும்பு வாளியில் இதை மோந்து மோந்து சிண்டெக்ஸ் டேங்குகளில் ஊற்றுகிறார்கள். முதலில் இந்த டாக்ஸிக் ஆயில கையால் தொடுவதே ஆபத்து என்று இன்றைக்கு நிறைய பதிவுகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவரத் தொடங்கிவிட்டது. அப்ப இது வந்து நச்சுத்தன்மை கொண்ட எண்ணெய், இந்த எண்ணெய்களை கவசங்கள் இல்லாமல், கிளவுஸ் இல்லாமல் தொடவே கூடாது. அதை தொட்ட கைகள் எல்லாம் புண்ணாகி போய் நிறைய புகைப்படங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, அதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சமீபத்தில் சில கட்டுரைகள் இந்த பேரிடரில் ஈடுபடுவதால் மிகப்பெரிய ஒரு மருத்துவ பேரிடர் நிகழப்போகிறது சென்னையில் இதில் ஈடுபட்டவர்கள் மூலம் என்று இப்ப தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது எங்க கொண்டு போய் விட போகிறது என்று தெரியவில்லை. அரசாங்கத்திடம் இதை சரி செய்வதற்கான ஆட்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை, அதற்கான நாலேஜே இல்லை, முதல்ல நோ ஹவ் இல்லை, எதுவும் இந்திய அரசாங்கத்திடம் இல்லை. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து அணு உலை விஷயத்தில் இங்கே முன்வைத்தோம். இங்கே ஒரு பேரிடர் நிகழும் பட்சத்தில் இந்தியாவிடம் அதை சரி செய்வதற்கான எந்த விதமான மெக்கானிசமும், ஒரு கட்டமைப்பும் இல்லை என்பதை, அதை இந்த எண்ணெய் கொட்டிய விஷயம் மிக பட்டரவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. சென்னை கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவு குறித்து சமூக ஆர்வலர் முத்துகிருஷ்ணன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். சரி, நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருந்திருந்தால் இப்படியான ஒரு விபத்து நடக்கும்போது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்?
இல்ல, நிச்சயமாக முதலில் என்னன்னா, இந்தியாவை போன்ற ஒரு பெரும் கட்டமைப்புள்ள ஒரு தேசத்தில் இது போன்ற விபத்துகள் ஏராளமாக நடக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு அணு உலைகளிலே 400 விபத்துகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சார்ந்தும் விபத்துகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்ப இங்க இவ்வளவு பெரிய தேசத்தில் முதலில் பேரிடருக்கான ஆட்கள் இல்லை. தீயணைப்பு துறை என்பது இந்தியாவில் ரொம்ப ஸ்கெலிட்டல் சர்வீசஸ் தான். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு பேரிடர் பயிற்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டு அப்படி ஒரு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இன்னொன்னு, இது மாதிரியான ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் என்பது எல்லா விதமான பேரிடர்களையும் கையாளும் திறன் உள்ள டிபார்ட்மெண்டாக இருக்க வேண்டும். அப்ப இங்கே அது போல் ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீமோ, அதற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டோ, அதுக்காக உலகளாவிய பற்றிய விவரங்களை திரட்டுகிற டிபார்ட்மெண்டே இங்கே முதலில் இல்லை. அப்படி ஒன்றை நிறுவனம் அதன் வழியே இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் இல்லை, ஒட்டுமொத்த இன்னைக்கு நிறைய நாடுகள்ல எப்படி ராணுவத்தில் ஒரு கட்டாய பயிற்சியை ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கணும்னு சொல்றாங்களோ, அது போல் கல்லூரி பயில்கிற ஒவ்வொருவரையும் ஆவது அந்த கட்டமைப்புக்குள் நாம் ஒரு 15 நாட்கள் ஒரு பேரிடர் பயிற்சியை அளிக்கணும். இது மாதிரி எதுவுமே இங்க இல்லை அப்படின்றது தான் அது. அது அப்படி ஒன்றை கட்டாயமாக்கி ஏற்படுத்த வேண்டும் என்று நான்
கருதுகிறேன். 800 திருவான்மியூர் வரை இந்த எண்ணெய் பறந்திருக்கிறது என்று அறிகிறோம். இதன் உண்மையான பாதிப்பு என்ன என்பது குறித்த புள்ளி விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
800 திருவான்மியூர் என்பது குறைந்தபட்சம் ஒரு 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலிலிருந்து, இன்னைக்கு நிறைய சேட்டலைட் பிக்சர்ஸ் வெளியாயிருக்கு, ஏறக்குறைய கடலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் மிதப்பது தெரிகிறது. அப்படி படலமாக மிதப்பது தெரிகிறது. அந்த எண்ணெயை இப்ப இது ஏறக்குறைய சென்னை உங்களுக்கு தெரியும், ரொம்ப அடர்த்தியான ஜனத்தொகை கொண்ட மீனவ சமூகங்கள், பட்டினம்பாக்கத்திலிருந்து அந்த கரை நடுக மீனவ சமூகங்கள் வசிக்கக்கூடியது. இன்னொன்று, இது அலை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தடித்து இது ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் வரை இன்னொரு 10 நாட்களில் சென்று விடும் என்று மரைன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த விபத்து இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது நம் கையில் இல்லை, நம் கட்டுப்பாட்டில் இல்லை. இதை வந்து டிஃப்யூஸ் பண்றதுக்கான நிறைய இன்னைக்கு சொல்றாங்க, சூப்பர் பக்ஸ் இருக்குன்னு சொல்லி, சில பூச்சிகள், எண்ணெய் தின்னக்கூடிய பூச்சிகள் இருக்கு, அல்லது டிட்டர்ஜென்ட்ஸ் போல நிறைய விஷயங்களை கப்பல்ல கொண்டு போய் இதுல கொட்டலாம்னு சொல்றாங்க. அப்படி இதை சரி செய்வதற்கான மெக்கானிசத்தை கூட நாம் இன்னும் கண்டறியவில்லை என்பது இந்த விபத்து இன்று நாம் பார்ப்பதில்லை. இன்னொரு 10 நாட்களில் இந்த விபத்து பன்மடங்கு பெரிய விபத்தாக பரிணமிக்க காத்திருக்கு என்பதைத்தான் நமக்கு சொல்லுது.
சில வருடங்களுக்கு முன்னர் எக்ஸான் வேல்டிஸ் என்ற எண்ணெய் கப்பல் விபத்து நடந்தது. அண்மையிலே நியூ ஆர்லீன்ஸ் நகருக்கரையில் எண்ணெய் கிணறுகளில் விபத்து நடந்தது. இப்படி எண்ணெய் கசிவுகள் முன்னர் நடந்த இடத்தில் எப்படி அதிலிருந்து மீண்டார்கள் என்று இந்திய அரசு அதிகாரிகள் அறிந்து கொண்டார்களா அல்லது ஆலோசனையை பெற்றிருக்கிறார்களா?
அதை பற்றிய விவரங்கள் எதுவும் இன்று வரை பொது வெளியில் இல்லை. ஏனென்றால் ரகசியம், இதுவரை இது ஒரு பேரிடராகவே அறிவிக்கவில்லை. அரசாங்கம் இதுவரை மாணவர்களை தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க திரும்பி திரும்பி. அப்ப அரசாங்கம் முதலில் இந்த விபத்தையே மூடி மறைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இது தொடர்பாக அவர்கள் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் பேசுவ தயாராக இல்லை. இப்பொழுதும் அவர்கள் கடல் உயிரினங்களுக்கு ஆபத்தில்லை, கடலோர மக்களுக்கு ஆபத்தில்லை என்பது போன்றுதான் அவர்கள் பேசி வருகிறார்கள். அதனால் இதனை நாம் முதலில் இந்த விபத்தை பற்றி நமக்கு விவரங்கள் வேண்டும் என்றால் முதலில் நாம் இந்த விபத்தை ஒரு அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்புறம் இது சார்ந்தவர்கள் என்ன நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்பதை வெளிப்படையாக பொதுமக்களிடத்தில், ஊடகங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த இடத்துக்கே அரசு இன்னும் வரவில்லை என்று நான் நினைக்கிறேன்.
இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. மாநில அரசு இது குறித்து என்ன செய்கிறது?
ஒன்றுமே அங்க கிரவுண்ட்ல எதுவுமே இல்ல. பொதுமக்கள் எல்லாம் அவர் வீட்டு வாளிகளை கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணெயை. அப்படி எடுப்பது ஒரு முறையே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து பெரிய பெரிய கேன்ல ஊத்துறாங்க. அந்த கேனை என்ன செய்ய போறாங்க, இல்ல இதுல எங்க போய் இதை திருப்பி டம்ப் பண்ண போறாங்க? இப்ப அந்த கடல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து நிலத்தை மாசுபடுத்த போறாங்களா, அல்லது இதையெல்லாம் என்ன செய்ய போறாங்க என்பதே $1 மில்லியன் குவெஸ்டினாக இருக்கிறது. பெரிய குழப்பம் தான். அதை பத்தி எந்த விவரமும் எங்களிடம் இல்லை.
மிக்க நன்றி முத்துகிருஷ்ணன்.
நன்றி.